நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் கார்த்திகேயன் அவர்களே.
வணக்கம்.
நீங்கள் எப்படி இந்திய வெளியுறவுத்துறையில் சேர்ந்தீங்க அப்படிங்கிற கதையை சொல்லுங்களேன்.
அது நம்ம இந்தியன் யூபிஎஸ்சி சிஸ்டத்தை பற்றி பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படின்ட்டு. வெளியுறவுத்துறைன்ட்டு தனியாக ஒரு பரீட்சையோ இல்லை தேர்வோ இல்லை. யூபிஎஸ்சின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்திய அரசாங்கத்துக்கு உண்டான தலைமை பொறுப்புக்கு இருக்கிற எல்லா தேர்வு எல்லா சர்வீஸுக்கும் வந்து ஒரே தேர்வு தான் யூபிஎஸ்சின்னு சொல்லிட்டு. ஃபாரின் சர்வீஸுன்றது இந்திய வெளியுறவுத்துறை ப்ளஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது மாதிரி நிறைய சர்வீஸுங்க இருக்குது. அதில் வந்து நான் 2003 செலக்ட் ஆகி 2004 வந்து சர்வீஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னுடைய சர்வீஸில் வந்து சிரியா டெமாஸ்கஸில் ஆரம்பித்தது என்னுடைய சர்வீஸ். அதுக்கப்புறம் மாலத்தீவில் இருந்தேன் உதவி தூதராக. அதுக்கப்புறம் வந்து பெங்களூரில் வந்து ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸராக கர்நாடகா ஃபுல்லாக சார்ஜ் எடுத்துகிட்டு ஒரு 4 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் டெல்லியில் வந்து டைரக்டர் நார்த்தாக வந்து ஒரு பொறுப்பில் இருந்தேன் ஒரு 1.5 வருஷம். அதுக்கப்புறம் இங்கே 2018 இருந்திருக்கேன். அது இல்லாமல் ஷார்ட் டம் அசைன்மெண்ட்ஸுக்காக நிறைய வெளியே போயிருக்கேன், சுவிட்சர்லாண்ட் மலேசியா அது மாதிரி இருக்கலாம். பட் என்னுடைய லாங் டேர்ம் போஸ்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தான் நான் சொன்னது தான்.
இப்போ உங்கள் குடும்ப பின்னணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
என்னுடைய சொந்த ஊர் வேலூர், தமிழ்நாட்டில் வேலூர்னு சொல்லிட்டு. என்னுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவி வனிதா, அப்புறம் 2 குழந்தைங்க, ஒரு பெண் ஒரு பையன். நாங்கள் எல்லாம் கேன்பராவில் தான் இருக்கோம் லாஸ்ட்டு 2 வருஷமாக.
இப்போ ஆஸ்திரேலியாவுக்கான இந்தியாவின் துணை தூதராக இருக்கிறீங்க. ஆஸ்திரேலிய இந்திய உறவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக இங்கே இருக்கிறீங்க இல்லையா, இந்த 2 ஆண்டுகால அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லுங்களேன்.
ஆக்சுவலாக இந்தியா ஆஸ்திரேலியா ரிலேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து வி ஆர் ரியலி பாய்ஸ்ட் அட் அ ஹிஸ்டாரிக் மொமெண்ட். நம்மளுடைய ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா கூட்டுறவுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் காட் அ லாட் ஆஃப் பொட்டென்ஷியல். ஏற்கனவே நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கோம். பட் நம்மளுடைய பொட்டென்ஷியல்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்வீன் ப்ராமிஸ் அண்ட் ஆக்சுவல் ரியலைசேஷன் நிறைய கேப் இருக்குது. ஸோ ஸ்டில் தெர் இஸ் லாட் ஆஃப் ரூம், நிறைய இன்னும் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒரு அற்புதமான தருணத்தில் வந்து இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கிறது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம்.
இப்போ ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசனை பொறுத்தளவில் இந்தியாவுக்கு செல்ல வேண்டிய பயணத்தை வந்து காட்டுத்தீ காரணமாக அவர் ஒத்திவைத்தார். அந்த வகையில் இப்போ இப்போதைய நிலைமையில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் மிக நெருக்கமான உறவு இருக்கிறது, ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. உங்கள் பார்வையில் என்னப்படுது?
இப்போது இந்தியா ஆஸ்திரேலியா ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ் வி ஹாவ். ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்த்தாலும் சரி இந்தியாவிலேருந்து பார்த்தாலும் சரி, முன்ன எப்படி இருந்ததுன்னெல்லாம் சொல்ல முடியாது நம்ம. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வி கிவ் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் வித் ஆஸ்திரேலியா அண்ட் ஐம் ஷூர் த சேம் இஸ் த கேஸ் வித் தேம் ஆல்சோ. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு போகிட்டு இருந்தது ஜனவரியில் பிகாஸ் ஆஃப் த புஷ் ஃபயர் அண்ட் அதர் என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் ஹியர் ஹி குட் கோ. பட் அகெயின் வி ஆர் ஒர்க்கிங் வித் ஆஸ்திரேலியன் அத்தாரிட்டிஸ். கூடிய சீக்கிரம் வந்து இது வந்து விசிட் நடக்கும்னு நினைக்கிறோம். வி ஆர் லுக்கிங் அட் ஒர்க்கிங் அவுட் மியூச்சுவலி கன்வீனியன்ட் யூனோ டேட் ஃபார் த விசிட்ஸ். தெர் இஸ் அ லாட் தட் இஸ் ஹேப்பனிங் இன் த ரிலேஷன்ஷிப். பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட், பீப்புள் பீப்புள் ரிலேஷன்ஷிப், கல்ச்சர், எந்த ஒரு ஆஸ்பெக்ட், எந்த ஒரு டொமைன் எடுத்தாலும் வந்து ஆர் ரிலேஷன்ஷிப் இஸ் ரியலி ரியலி மூவிங் அட் யூனோ ஐ மீன் வித் அ கிரேட் மொமெண்டம். பட் இதுக்கு மேலே இன்னும் என்னன்னா வி ஸ்டில் ஹாவ் அ லாட் ஆஃப் யூனோ ஐ மீன் ரூம் டு இம்ப்ரூவ் அண்ட் லைக் யூனோ எக்ஸ்பேண்ட் அவர் எங்கேஜ்மெண்ட். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் எங்கேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லெவலுக்கும் ஆக்சுவல் நம்மளுடைய பொட்டென்ஷியல் இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேப் இருக்குது. வி கேன் யூனோ ஐ மீன் எய்ம் டு யூனோ ஐ மீன் ஃபில் தட் கேப் அண்ட் டேக் இட் டு இட்ஸ் ஆக்சுவல் பொட்டென்ஷியல். பீப்புள் டு பீப்புள்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வம்சாவினர்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஆல்மோஸ்ட் 7 லட்சம் பேர் இருக்காங்க ஈவன் கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரமே. இது வந்து நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா ரிலேஷன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காம்போனன்ட் இது. இன்ஃபேக்ட் த பீப்புள் டு பீப்புள் காண்டாக்ட் வந்து இட் கிவ்ஸ் தட் விகர் அண்ட் வைட்டாலிட்டி டு அவர் ஹோல் ரிலேஷன்ஷிப். திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் காம்போனன்ட் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப்.
அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் அரசியல் ரீதியான உறவு ரொம்ப பிரமாதமாக இல்லை என்ற பின்னணியில் வந்து ஆஸ்திரேலிய சீன உறவும் கூட ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த பின்னணியில் தான் ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கம் நடக்கிறது, நெருங்கி வருகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இதை பற்றி கருத்து சொல்லுங்களேன்.
இல்லை, ஐ வுட் நாட் லைக் டு கமெண்ட் ஆன் த சைனா ஆங்கிள் அண்ட் ஆல். பட் வாட் ஐ வுட் லைக் டு எம்ஃபசைஸ் இஸ் that India and Australia, they themselves have so much in commonality. Nammude shared values, shared democracy, free and open media, multi-party democracy, a multi diverse society, அப்புறம் ஆஃப்கோர்ஸ் இந்த 700,000 இன்னும் இந்தியன் ஆஸ்திரேலியன் கம்யூனிட்டி, இது மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஸோ மச் இன்னும் இன் காமன், வி ஹாவ் ஸோ மச் ஆஃப் ஷேர்ட் வேல்யூஸ், வி ஹாவ் சிமிலர் ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் வி ஹாவ் காம்ப்ளிமெண்டாரிட்டிஸ் இன் மெனி திங்ஸ். லைக் அவர் எக்கானமி பார்த்தீங்கன்னா வி ஹாவ் பியூட்டிஃபுல் காம்ப்ளிமெண்டாரிட்டிஸ் விச் இட் செல்ஃப் ஷுட் பி அ டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் அ கிரேட்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர் என்கேஜ்மெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா.
பொதுவாகவே இலங்கை பின்னணி கொண்டவர்கள் வந்து இந்தியாவுக்கு டூரிஸ்டாக சுற்றுலா போகிறது கூட அந்த மாதிரியான ஒரு விசா கிடைக்கிறதுக்கு பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு வந்து சிலரும் புகார் சொல்கிறதுண்டு. உங்கள் தரப்புலன்னு சொல்லுங்களேன், அதாவது இலங்கை பின்னணியில் கொண்டவர்கள் மற்றவங்க மாதிரி எளிதாக விசா பெற முடிகிறதா அல்லது அவர்களுக்கு ஏதும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றனவா?
நோ, ஐ திங்க் இட் இஸ் அன் இல் இன்ஃபார்ம்ட் கமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து விசா சிஸ்டம் வந்து இட் இஸ் குவைட் லிபரல். இன்ஃபேக்ட் வி ஹாவ் அ வெரி நைஸ் எஃபிஷியன்ட் சிஸ்டம் கால்ட் எலக்ட்ரானிக் விசா, இ விசா. Most of the people who would need to visit India, they can apply through this category. And in fact, as we speak, I think 45 to 50% of the total traffic for visa applicants, it goes through that. And this is a very straightforward process and a very fast process also. Generally, over 72 hours, they are supposed to get their decision on visa. So it's quite an easy and liberalized system. Perhaps because of some odd cases, which would have its own genuine reasons, perhaps in some cases a visa could have been rejected, but then it is not correct to actually generalize the situation and say that it is difficult for a Sri Lankan Tamil to get a visa to India. It is the same rule. Maybe there are some specific cases where because of genuine reasons that could have been some issues that were raised, but beyond that I think it should not be generalized.
இது SPS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ஆஸ்திரேலியாவுக்கான இந்திய துணை தூதர் கார்த்திகேயன் அவர்கள். அடுத்து இந்த ஓசிஐ கார்டு பற்றி ஒரு கேள்வி. இந்த ஓசிஐ கார்டு வச்சிருக்கிற இந்திய பின்னணி கொண்டவர்கள் இந்தியாவுக்கு பயணம் செல்லும்போது சில சங்கடங்களை சிக்கல்களை சமீபத்தில் எதிர்கொண்டதாக வந்து நீங்களும் கூட அறிஞ்சிருப்பீங்க. பத்திரிகைகள்லாம் வந்தது, அங்கே எஸ்பிஎஸ்ல கூட நாங்கள் நிறைய அதை பற்றி நிறைய விளக்கங்கள் தகவல்கள் எல்லாம் சொல்லியிருந்தோம். சொல்லுங்களேன், ஏன் அப்படியான சிக்கல்களை வந்து ஓசிஐ கார்டு வைத்திருக்கிறவர்கள் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது?
அகெயின் அதுவும் வந்து ஓசிஐ கார்டு வந்து இட் வாஸ் நாட் இன்ஃபார்ம்ட் இன் த ரைட் வே பை த மீடியா ஆல்சோ. டிஸ்பைட் த ஹை கமிஷன், டிஸ்பைட் த கவுன்சிலேட் giving multiple clarifications and being proactive in communicating with all stakeholders, at the end actually a situation was made to look like as though it was kind of a panic or a disaster, something like out of control has happened. It was not the case. We had a few isolated cases where people traveling on those cards which were not valid at the time, they had some issues at the airlines because of foreign airlines not allowing them to travel. But all throughout, the Air India has been allowed them to travel. And whenever it was brought to our notice, we had also taken it up with the concerned airlines to facilitate the travel. But the fact remains that there were clear-cut guidelines given to OCA card holders. What should be the validity of the OCA card? They were told that they should have their passport. For people below the age of 20, every time they go and get their passport changed, the OCA card also would need to be changed because it is connected to that. For those in the age group of 20 to 50, obviously there is no need to change because you can go on the basis of the OCA card. And then for people beyond 50, once they change their passport after turning 50, they should also get their OCA card reissued. This was the general instruction that was always given. There was no specific rule, there was no new rules that was brought in recently. When the case is like this, when the fact is like this, people who were not following these guidelines, they were being allowed because the airlines were generous in the past. They were allowing them to travel even if the guidelines were not being met. But suddenly what happened, the airlines started enforcing the guidelines strictly. Then some of the passengers got into trouble. Some, only very few. In fact, if you look at the total number of cases that were brought to the notice of the High Commission, it would have been just a handful. But it was brought out in such a way that there is this mass problem being faced by the diaspora community and the solution was not given. whereas the fact is otherwise. It was isolated number of cases, and wherever it was brought to our notice, we did take immediate action. And whatever was the actual requirement for the travelers on OCI card, we had, you know, taken great pains to bring it to the notice of the travelers through all platforms available, through mainstream media, through social media, on our own, you know, website and press releases. All of that was done. In fact, due to the intervention of missions like us, actually the Government of India and the Ministry of Home Affairs actually relaxed the term. Actually, I mean, now they have given an extension up to the middle of this year. So people whoever had not got that, you know, OCI card reissued, I mean, in this time, they were allowed to travel for the summer vacation to India on the basis of the old OCI cards, so that no hardship is caused to them. So a special exemption was given to those card holders, even those who were not fulfilling the requirements. Okay, but that will also lapse in the middle of this year. So my request is, I mean, through this platform, is that people whoever are having those, you know, old cards, they should get it changed. And of course, I mean, all this is not new. We have given the clear-cut guidelines, what is the requirement. They should just look at that, refer to that, and if they fall in the category where they need to apply and get it, my advice to them is to do that quickly and not wait for the last date, because you never know when your need for travel would arise. Then if they get into trouble, then it will be very difficult for anybody to intervene.
இந்திய வெளியுறவுத்துறை பணியில் உங்களுக்கு திருப்தியான தருணம் அல்லது மறக்க முடியாத அனுபவம் அப்படிங்கிற மாதிரி எங்களோட ஏதாவது பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஒரு சிலதை வந்து வெளியில் பகிர்ந்துக்க முடியாததும் இருக்குது. பட் மீடியாவில் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, சி மை ஸ்டின்ட் ஆஸ் த பாஸ்போர்ட் ஆஃபீஸர் இன் பெங்களூர், லைக் நோ I was in charge for the entire state of Karnataka. I mean, I did that, I held that post for almost 4 years. அப்போ பார்த்தீங்கன்னா, ஐ மீன், ஐ யூஸ் டு மீட் எவ்ரி டே லைக் அல்மோஸ்ட் 100, ஐ நோ, ஐ மீன் 100 to 200 அப்ளிகன்ஸ். அவங்கள வந்து நிறைய பேர் வந்து, ஐ மீன், த டெசிஷன் விச் வி டேக், யூனோ, இம்பாக்ட்ஸ் தர் லைஃப் அண்ட் இம்பாக்ட்ஸ் தர் லைஃப் ஃபார் லாங் ஆக்சுவலி. ஸோ வென் யூ ஆர் இன் அ பொசிஷன் டு மேக் தட் கைண்ட் ஆஃப் அ கிரிட்டிக்கல் டிஃபரன்ஸ் டு சம்படிஸ் லைஃப், யூனோ, அண்ட் யூ டூ தேட், யூனோ, யூ ஃபீல் தட் யூ ஆர் பிளெஸ்ட், யூ ஹாவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி தட் இஸ் நாட் அவைலபிள் டு, யூனோ, ஐ மீன், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். But we are given that, you know, opportunity and responsibility by the Government of India to make a difference to the life of people. And when I was holding that post, I think I managed to touch the lives in a positive way, hundreds of lives during my, you know, stint in Bangalore, which normally is not possible for a foreign service officer. Unless, like, you know, you are at the level of ambassador or, like, you know, I mean, or a consul general, and maybe sometimes in moments of crisis, you do get to know, do some of these things. But as a passport officer, you get that unique opportunity for a foreign service officer. And that I was, I think I should say, I was privileged and I was lucky to get the responsibility given by the government. And I did that. And for that, the former External Affairs Minister, late Sushma Swaraj Madam, awarded me the best passport officer award in 2016. So that is one very satisfying moment I have. There are lots of other moments too, but I think this one, I think I can make a special mention. There are other things which, I mean, would not be for public consumption, but that they are also equally matters of immense satisfaction to me professionally.
மிக்க நன்றி உங்களுக்கு.
தேங்க்யூ ப்ளஷர். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. உங்களோட உரையாடினதுக்கும் SBS நேயர்களோட உரையாடினதுக்கும் மிக்க சந்தோஷம். நன்றி, வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.